சைவ சித்தாந்த ஞானசாத்திர சிந்தனையிலே ஸ்ரீ அருளந்தி சிவாச்சாரிய சுவாமிகள் அருளி செய்துள்ள சிவஞான சித்தியார் சுபக்கத்தினை மாதவ சிவஞானிகளுடைய பொழிப்புரை 16வது பட்டத்து குருமூர்த்தியருடைய பதவுரை ஆகியவற்றின் துணை கொண்டு சிந்திப்பதற்கு குருவர்கள் கூட்டி வைத்துள்ளது. 4வது சூத்திரத்தில் 2வது அதிகரணத்திலே நம்முடைய சிந்தனை இருந்து வருகின்றது. ஆன்ம இலக்கணம் கூறுகின்ற பகுதி, ஏனைய சமயத்தார் கூறுகின்ற ஆன்ம இலக்கணங்களிலே உள்ள பிழைகளை எல்லாம் தெளிவாக நாம் உளங்கொள்ளும் வண்ணம் எடுத்துக்காட்டி மறுத்து தெளிவான ஆன்ம இலக்கணத்தினை ஆசிரியர் அருளந்தி சிவாச்சாரிய சுவாமிகள் கூறிச் செல்கின்ற செயல்களை எல்லாம் நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். அதிலே தொடக்கத்திலே உள்ள 3 செயல்கள் மிக முக்கியமானவை. இறைவனாகிய சிவபெருமானும் ஓர் ஆன்மாவாக இருக்கின்றபடியினாலே அந்த பரமான்மாவாகிய சிவத்திற்கும் சீவான்மாவாகிய ஆன்மாவிற்கும் உரிய வேறுபாட்டினை உள்ளவாறு காட்ட வேண்டும் என்ற ஒரு பெருநோக்கோடு சித்தாந்த நோக்கில் ஆன்ம இலக்கணம் கூறுகின்ற அந்த முதற் பாடலிலே மிக அற்புதமாக சொன்னார், சிவபெருமானை போன்ற வியாபகம் ஆன்மாவிற்கு கிடையாது. அது எப்படிப்பட்ட வியாபகம் சிவ வியாபகம் என்றால், ஒரு வழியானும் அசத்தாதல் தன்மை இல்லாத வியாபகம். அதாவது ஆணவ மலம் இருக்கின்றதே, அது சித்துப்பொருளாகிய ஆன்மாவின் அறிவை மறைத்து அந்த ஆன்மா அறிவு எதையும் அறிய முடியாதபடி தடுத்து ஆன்மா அறிவை அறிவு குணம் கொண்டுள்ள பொருளாக இருந்த போதிலும் அறிவற்ற பொருள் எப்படி ஒன்றையும் அறியாது கிடக்குமோ அதுபோல இந்த அறிவுள்ள ஆன்மாவும் அறிவு தடைபட்டு ஒன்றையும் அறியாதபடி கிடக்க செய்து ஆக சித்து பொருளாகிய ஆன்மாவை அசித்து பொருள் போல எதையும் அறிய விடாமல் தடுத்து அந்த ஆன்மாவை அசித்து என்ற நிலையிலே அசித்து போலதான் என்ற ஒரு நிலையிலே நிறுத்திவிடுகின்றதல்லவா ஆணவம். இந்த மாதிரி இந்த ஆணவத்தினுடைய இந்த செயல்பாடு சிவபெருமானுடைய அறிவிலே நடக்காது. எவ்வகையாலும் அசித்தாதல் தன்மை இல்லாதவன் சிவபெருமான். பெருமான் மட்டும்தான் அந்த பெருந்தன்மையை கொண்டுள்ளார். ஏனைய எல்லா ஆன்மாக்களும் சிவான்மாக்கள் தான். ஆகவே அசித்தரு வியாபகம் போல் வியாபகம் அருவம் என்றாய் என்று வருகின்றது. வியாபகம் என்றாய் அருவம் என்றாய் என்று தனித்தனியே கூட்டிக் கொள்ள வேண்டும். அருவம் என்றாய் சொல்லும்போது அதிசூக்கும சித்து. இந்த இடத்துல அருவம் என்பதற்கு நாம வழக்கமான பொருள் கொள்ளக்கூடாது. ஏற்புலி கோடல் என்னும் உத்தியை தழுவி இந்த இடத்துல எப்படிப்பட்ட ஒரு சிறப்பான பொருள் அந்த அருவம் என்ற சொல்லுக்கு உள்ளது என்பதை நம்முடைய சிவஞான சுவாமிகள் உணர்த்த நாம் உணர்கின்றோம். அதிசூக்கும சித்தாதல், அதிசூக்கும சித்து என்றால் எவரும் தனக்கு அறிவிக்க வேண்டியதில்லாத சித்து, எந்த தடையாலும் தடுக்கப்படாத சித்து பொருள், எல்லாவற்றையும் அறிகின்ற சித்து பொருள், அதிலும் எல்லாவற்றையும் ஒருங்கே அறிகின்ற சித்து பொருள், அதிலும் அறிகின்ற எந்த பொருளிலும் தோயாமல் அந்த பொருளை சார்ந்து அதன்மயமாய் விளங்கி அறியாமல் தன் நிலையில் இருந்து கொண்டே தன் தன்மையில் சிறிதும் வேறுபாடு இல்லாமலேயே எல்லா பொருள்களையும் ஒருங்கே அறியக்கூடிய பேரறிவு, அதான் அதிசூக்கும சித்து என்று சொன்னதற்குரிய காரணங்கள். அப்படிப்பட்ட அந்த அதிசூக்கும சித்தாக விளங்கும் தன்மை சிவபெருமானுக்கு உள்ளது, அந்த தன்மை ஆன்மாவுக்கு இல்லை. எவ்வகையாலும் அசித்தாகாத ஒரு பெருநிலை சிவபெருமானுக்கு உள்ளது, அந்த நிலையும் ஆன்மாவுக்கு இல்லை. அப்போ ஆன்மாவின் நிலைதான் என்னவென்றால், சார்ந்ததன் பொருளை, அதாவது சார்ந்த பொருளை அதையே வந்து பற்றுக்கோடாக கொண்டு அழுந்திக் கிடக்கின்ற நிலை, அதான் சார்ந்ததன் வண்ணமாம் தன்மை என்று சொல்வார்கள். அப்படிப்பட்ட ஒரு வியாபகம் உடையது ஆன்மா. அப்போ அந்த ஆன்மா சிவத்தை சார்வதுதான் அந்த ஆன்மாவுக்கு ஏற்றது என்ற கருத்து அங்கே உள்ளே நிற்கின்றது. சார்ந்ததன் வண்ணமாம் தன்மையுடையது ஆன்மா என்றால், அப்போ இது எந்த பொருளை சார்ந்திருக்கின்றதோ அதை வைத்துதான் இது ஆன்மாவுக்கு ஏற்றம். சிவத்தை சார்ந்தால் அந்த சிவமாம் தன்மை பெருவாழ்வினை இது பெற்று நிற்கும், அதுதான் ஆன்மாவுக்கு உகந்த சார்பு என்ற கருத்தும் அங்கே உள்ளே நிற்கின்றது, உள்ளீடாக விளங்குகின்றது. ஆக ஆணவ மலத்தால் அனாதியே மறைக்கப்பட்ட அறிவிச்சை செயல்களை கொண்டது ஆன்மா. ஆணவ மலத்தால் ஆன்மாவினுடைய அறிவிச்சை செயல்கள் மறைக்கப்பட்டு கிடந்தாலும் அந்த அறிவிச்சை செயல்களில் எந்த கேடும் இல்லை, கெடாமல் தான் அந்த அறிவிச்சை செயல்கள் இருக்கின்றன. என்ன, அவை விளங்கவில்லை, ஆணவ மலத்தால் தடுக்கப்பட்டு கிடக்கின்றன. மற்றபடி அறிவிச்சை செயல்களுக்கு எந்த கேடும் இல்லை. அதான் நசித்திடா ஞான செய்தி என்று அருளினார். நசித்திடா என்று சொல்லும் பொழுது அழியா, அழிவில்லாத என்று பொருள். அழிவில்லாத ஞான செய்திகள் தான் செய்தி என்பது இந்த கிரியை குறித்தது. இச்சையை நாம் அறிவித்துக் கொள்ள வேண்டும். பசுத்துவத்தால் மறைக்கப்பட்டு கிடக்கின்றது. பசுத்துவம் என்பது ஆணவமனத்துக்கு இன்னொரு பெயர். ஆகவே பசுத்துவமாகிய ஆணவமனத்தால் தன்னுடைய அறிவிச்ச செயல்கள் மறைக்கப்பட்டு பசு என பெயர் பெற்று நிற்கின்றது ஆன்மா என்று ஆன்ம இலக்கணத்தை அற்புதமாக கூறினார். இதுகாரும் சொன்ன எல்லா சமயவாதிகளும் ஆணவமனம் என்று என்பதை பற்றி எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் ஆன்ம இலக்கணம் கூற முயன்றார்கள். அதான் அவர்கள் எப்படி கூறினாலும் அது பிழைபட்டு போனது. அதை நம்ம பார்த்தோம். ஆணவனத்தை விட்டுவிட்டு ஆன்மாவுக்கு இலக்கணம் கூற முடியாது. பெத்த நிலையில் வைத்துதான் ஆன்மாவின் இலக்கணத்தை சொல்கின்றோம். ஏன்னா இது சார்ந்ததன் வண்ணமாக விளங்குவது ஆன்மா. எதையாவது ஒரு பொருள் இது சார்ந்துதான் இருக்கும், தனித்து இருக்காது, தனித்து இருக்க ஆன்மாவால் முடியாது. அப்படி இருக்கும்போது ஆன்ம இலக்கணம் கூற வருபவர்கள் இந்த ஆன்மாவை மட்டும் தனியே வைத்துக் கொண்டு அதனுடைய இலக்கண இயல்பை சொன்னால் அது எப்படி சரியான இயல்பா இருக்க முடியும்? அதான் அந்த அடிப்படை உண்மை ஏனைய சமயவாதிகளுக்கு தெரியவில்லை. ஆன்மா ஏதேனும் ஒன்றை சார்ந்துதான் இருக்கும். அப்ப ஆன்ம இலக்கணம் கூற வருகின்றவர்கள் இந்த ஆன்மா எதை சார்ந்து உள்ளதோ அது அந்த பொருளையும் தழுவிக்கொண்டு ஆன்மாவுக்கு இலக்கணம் சொல்லணும். அப்பதான் அது சரியான இலக்கணமா இருக்கும். இது ஆணவங்களை சார்ந்திருக்கின்றது ஆன்மா. ஆனால் எந்த சமயவாதியும் அதை பற்றி சிந்திக்காமல் ஆன்மானு தனித்து அவர்கள் விளக்க முயன்றார்கள். அதனால ஏதாவது ஒரு குறைபாடு, பெரிய அளவிலே குறைபாடு அவரவர் கருத்திலே வந்தது. அதுதான் பார்த்தோம். ஆக இப்படி ஆணவமலமே சார்பாக கொண்டு ஆன்மா கிடத்தல் கேவல நிலை என்று சொல்லப்படும். அது கேவலாவத்தை என்பார்கள். அப்படி கேவலாவத்தை பட்டு கிடந்த ஆன்மாக்களுக்கு மூன்று வகையான சரீரங்களை சிவபெருமான் அருளி செய்கின்றார். உயிர்கள் அறிவுக்கு அறிபவை, அவை படிமுறையில் அறிபவை. ஆகையினாலே ஆணவ சக்தியை ஒடுக்கி உடனடியாக வீடு வேறு தரக்கூடிய கருணையும் ஆற்றலும் சிவபெருமானுக்கு உண்டு. இருந்த போதிலும் ஆன்ம அறிவு, அறிவித்தால் அறியும் வண்ணமாக இருக்கின்ற அந்த ஆன்ம அறிவு, அறிவித்தாலும் படிமுறையில்தான் அறிய முடியும் என்ற நிலையிலே இருப்பதனாலே படிமுறையில் ஆன்மாவை பக்குவப்படுத்தி அதன் பிறகுதான் அதற்கு முத்தி கொடுத்தால் அந்த ஆன்மா அந்த முத்தி நிலையிலே நிற்கும் என்ற ஒரு இயல்பு ஆன்மாக்களுக்கு இருக்கின்றபடியினாலே இந்த ஆன்ம அறிவை படிமுறையில் பக்குவப்படுத்தி ஆணவமல சார்பினின்றும் ஆன்ம அறிவை நீக்கும் பொருட்டு பெருங்கருணையோடு மூன்று வகையான சரீரங்களை முதற்கண் எம்பெருமான் ஆன்மாக்களுக்கெல்லாம் அருளி செய்கின்றார். அந்த சரீரங்கள் காரண சரீரம் ஒன்று. இது அசுத்தமாயா தத்துவங்களுள் வித்யா தத்துவங்கள் ஏழு இருக்கின்றனவே அவற்றுள் மாயை என்று சொல்லப்பெறுவது. இது அனந்த தேவரால் கலக்குண்ட பாகம் என்றெல்லாம் பார்த்தோம். அந்த மாயை தான் முதல் சரீரமாக பொருந்துகின்றது. இது ஏனைய தத்துவங்கள் போல பரிணமித்து தோன்றிய தத்துவம் அன்று. மாயையின் ஒரு பகுதியை அனந்த தேவர் கருதி கொள்கின்றார். இந்த பகுதியிலிருந்து தத்துவங்கள் எல்லாம் தோற்றுவிக்கணும். அந்த கருதி கொள்ளப்பட்ட பகுதி அதுதான் கலக்குண்ட பாகம் என்பார். இதெல்லாம் விரிவா பார்த்தோம். அந்த மாயை தான் முதல் சரீரமாக பொருந்துகின்றது. அது மிக மிக நுணுக்கமான சரீரம். ஆகவே அது காரண சரீரம் என்று சொல்லப்படுகின்றது. அதை அடுத்தாற்போல் ஐந்து சட்டைகள் போல ஐந்து தத்துவங்கள் சரீரமாக பொருந்துகின்றன. காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், வித்யா தத்துவங்கள்ல வருவதுதான். இவை ஐந்தும் அடுத்த சரீரமாக கஞ்சுக சரீரம் என்பார்கள். இதுல ஆன்மாவின் அறிவிச்சை செயல்கள் வெளிப்படும். ஆனால் நன்கு பகுத்துணர்கின்ற முறையிலே வெளிப்படாது, பொதுவாக விளங்கும். முதல் நிலை தொடக்க நிலையிலே விளங்கும். அதற்கப்புறம் குணசரீரத்தை கூட்டுவிக்கின்றார். இந்த குணசரீரம் தான் அந்த கரணங்களை எல்லாம் உள்ளடக்கி இருக்கின்றது. இந்த குண முக்குணங்கள்ல இருந்தா அந்த கரணங்கள் எல்லாம் தோன்றப் போகின்றன. அந்த அந்த கரணங்கள்ல இருந்தா ஏனைய இந்த ஞானேந்திரியம், கண்மேந்திரியம், தன்மாத்திரைகள் எல்லாம் தோன்றப் போகின்றன. இந்த தன்மாத்திரைகள் இருந்து பூதங்கள். ஆக இந்த தத்துவங்கள் எல்லாம் புவனங்களை சார்ந்தும் இருக்கின்றன, ஆன்மாக்களின் சரீரங்களை சார்ந்தும் இருக்கின்றன. தத்துவங்கள் இரண்டு வகையாக இருக்கின்றன. புவனங்களை சார்ந்த தத்துவங்கள், புவனங்களுக்கு ஆசிரியமாக அதாவது புவனங்களுக்கு பற்றுக்கோடாக இருக்கக்கூடிய தத்துவங்கள். அப்புறம் ஆன்மாவின் சரீரத்திலே விளங்கி ஆன்மா அறிவுக்கு விளக்கம் செய்யக்கூடிய தத்துவங்கள். ஆகவே அதனாலதான் சொல்வார்கள் அண்டத்தில் உள்ளது பிண்டத்திலும் உண்டு என்பார். அதாவது உலகத்தில் இருக்கின்ற தத்துவங்கள் உடம்பிலும் உள்ளன என்பது அதன் கருத்து. ஆக இவ்வாறு இந்த மூன்று வகை சரீரங்களை அருளி செய்த எம்பெருமான் அதன் பிறகு சூக்கும சரீரம், தூள சரீரம் என்று இரண்டு வகையான சரீரங்களை அருளி செய்கின்றார். வினைகளை செய்வது, போக்குவரவு புரிவதெல்லாம் இந்த நான்காவது சரீரமாகிய சூக்ம சரீரத்தை பெற்ற பிறகுதான் என்று பார்த்தோம். அப்பந்தான் அந்த நான்காவது சரீரத்தை பெற்ற பிறகுதான் அப்போ விளைவு வெறுப்பு என்ற நிலையிலே வினைகள் செயல்படுகின்றன. அந்த விளைவு வெறுப்பு, அதாவது விருப்பு வெறுப்புக்கு ஏற்றபடி வெவ்வேறு தூள சரீரங்களை எம்பெருமான் கூட்டுகின்றார். இந்த தூள சரீரத்தில் தான், ஐந்தாவது சரீரமாகிய தூள சரீரத்தில் தான் பிறவி பேதங்கள், தாவரங்கள், நீர் வாழ்வன, ஊர்வன, விலங்குகள், பறவைகள், மனிதர்கள், தேவர்கள் என்று சொல்லக்கூடிய ஏழு வகையான பிறவி பேதங்கள் தூள தேகத்தில் தான். அதற்கு முன்பு காரண சரீரத்திலிருந்து சூக்ம சரீரம் வரை நான்கு சரீரங்களிலும் பிறவி பேதங்கள் கிடையாது. திணை, உயர்திணை, அகிரிணை, பால் பேதங்கள் எவையும் கிடையாது. எல்லா ஆன்மாக்களுக்கும் முதல் நான்கு சரீரங்களும் ஒரே மாதிரியாகத்தான் இருக்கும். ஐந்தாவதாக உள்ள தூள சரீரத்தில் தான் வினைக்கீடான முறையிலே பிறவி பேதங்கள் அமைந்து கிடக்கின்றன. ஏற்கனவே இந்த சூக்ம சரீரம், தூள சரீரம் இவற்றை குறித்த செய்திகளை நாம் இரண்டாம் சூத்திரத்திலே மூன்றாம் அதிகாரத்திலே பார்த்தோம். சூக்ம சரீரத்திலிருந்துதான் வினைக்கீடாக தூள சரீரங்கள் தோன்றுகின்றன என்ற செய்தியெல்லாம் விரிவாக ஏற்கனவே பார்த்துள்ளோம். ஆக இந்த மூன்று பாடல்களை நாம் நல்ல முறையிலே மனம் கொண்டு வைத்திருந்தோம் என்று சொன்னால் ஆன்ம இலக்கணம், ஆன்ம இலக்கணம் எது, எதை எந்த பொருளை பற்றி எல்லாமோ படிக்கின்றோம் பல்வேறு துறைகளிலே, நம்மை பற்றி சொல்லக்கூடிய துறை சைவ சித்தாந்த துறை தான். தத்துவத்துறை என்று பொதுவாக சொன்னாலும் பல்வேறு தத்துவங்கள் ஆன்மாவாகிய நம்முடைய இயல்பை பிழைபடவே சொல்கின்றன. சைவ சித்தாந்தம் தான் தெளிவாக சொல்கின்றது. ஆகவே இந்த மூன்று பாடல்கள் மிக முக்கியமானவை, அவற்றை பார்த்தோம். இனி அடுத்த பாடலிலே என்ன சொல்கின்றார், சித்தாந்த நோக்கில் ஆன்ம இலக்கணம் சொல்லக்கூடிய பாடல்களிலே முதல் மூன்று பாடல்களை பார்த்தோம். அடுத்த பாடலிலே இந்த ஐந்து சரீரங்கள் உபநிடதங்களிலே வேறு பெயர்களில் வழங்கப்படுகின்றன. அவையும் நமக்கு உடன்பாடுதான். உபநிடதத்தினுடைய தெளிவான விளக்கம்தான் சிவாகமத்தினுடைய ஞானபாதம் என்பது சைவ மக்கள் மறவாமல் உள்ளம் கொள்ள வேண்டிய ஒன்று. ஏனென்றால் நம்முடைய அருளாளர்கள் மெய்கண்ட தேவநாயனாரும் சரி, அருளந்தி சிவாச்சாரியம் சரி, உமாவதி சிவமும் சரி, பின் வந்த குமரகுர சுவாமிகள், நம்முடைய மாதவ சிவஞான சுவாமிகள் எல்லாரும் இந்த கருத்தை வலியுறுத்தியுள்ளார்கள். ஓரும் வேதாந்தம் என்று உச்சியில் வலுத்து ஆராயின்ப அருங்கணி விழிந்து சாரங்கொண்ட சைவ சித்தாந்த தேனமுது என்று குமரகுர சுவாமிகள் சிறப்பாக போற்றியுள்ளார்கள். மாதவ சிவஞான சுவாமிகளும் நம்முடைய சிவஞான பாடியத்திலே பல்வேறு இடங்களிலே வேதாந்த தெளிவாம் சைவ சித்தாந்தம் என்று உமாவதி சிவாச்சாரிய சுவாமிகள் சொன்ன கருத்தினை வலியுறுத்தியுள்ளார். ஆகவே வேதாந்தம் என்பது உபநிடதங்கள் தான், அது சங்கர வேதாந்தம் என்று இன்னும் ஒரு சாரா சொல்வது போல வேதாந்தம் என்று என்னெல்லாமோ விளக்கம் கொடுக்கின்றார்கள். அதெல்லாம் நம்ம மெய்கண்ட சாத்திரங்களுக்கு பொருந்த மாட்டான். அங்க உபநிடதங்கள்ல ஐந்து சரீரங்களுக்கு என்ன பெயர்கள் சொல்லப்பட்டுள்ளனவோ அதே பெயர்களை இங்க சித்தியாரில் சொல்றாங்க. ஆனந்தமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், மனோமய கோஷம், பிராணமய கோஷம், அன்னமய கோஷம் என்று இந்த ஐந்து சரீரங்களுக்கும் பெயர். காரண சரீரம் தான் ஆனந்தமய கோஷம். ஏன்னா முத முதல்ல இப்படி ஒரு சரீரம் பொருந்தும் பொழுது அதுவரை ஆணவமனத்தினாலே முழுமையாக பிணிக்கப்பட்டு கிடந்த ஆன்மாவினுடைய அறிவிச்சை செயல்கள் முத முதல்ல இந்த காரண சரீரத்தை பெறும் பொழுது லேசா அப்படி விளங்குகின்றன. அந்த விளங்க பெற்ற அந்த அளவிற்கு ஆன்மாவுக்கு ஒரு ஆனந்தம் உண்டாகிறது, ஒரு இன்பம். ஆகவே அந்த ஒரு லேசா ஒரு தொடக்கத்தில் ஒரு இன்பத்தை கொடுப்பதனால அந்த காரண சரீரத்தை வந்து அந்த ஒரு ஆனந்தத்தை கொடுப்பதனால அந்த காரண சரீரத்தை ஆனந்தமய கோஷம் என்று சொல்வார்கள். நம்ம சிவஞான சுவாமிகள் கொடுக்கின்ற விளக்கு. அப்புறம் இத மாதிரியே விஞ்ஞானமய கோஷம், மனோமய கோஷம், பிராணமய கோஷம், அன்னமய கோஷம்னு ஏன் பெயர்கள் வைத்திருக்கிறார்கள்னு நீங்களே அந்த காரணங்களை உய்த்து உணர்ந்து கொள்க ஒன்று சொல்லிட்டு ஏனையவற்றை உய்த்து உணர்ந்து கொள்கன்னு சொல்லிட்டாங்க. இந்த பாடலை நாம் பார்க்கலாம். இதற்கு பொருளும் பார்த்து நாம் அப்புறம் விளக்கம் காணலாம். மறுவானந்தம் விஞ்ஞானம் மனோ பிராணன் அன்னமயம் உருவாம் தன்மை உண்டாய் முன் ஒன்றுக்கொன்று சூக்குமமாய் வருமாம் அன்னமயம் பற்றி மாயை முதற்காரணமாகும் அருவாய் ஆன்மா ஐங்கோசத்து ஆற்புண்டு அவற்றின் அகம்புறமா. முதற்காரணமாகும் மாயை உருவாம் தன்மை உண்டாய் என்று அதனை முதலிலே வைத்துள்ளார் நம்முடைய பதவுரை ஆசிரியர். முதற்காரணமாகும் மாயை, காரண சரீரம் முதலிய ஐந்து சரீரங்களும் மாயையிலிருந்து தான் வந்தன இல்லையா. முதற்காரணமாகிய மாயினின்றும் தோன்றி ஆன்மாவுக்கு வடிவாய் எவையெல்லாம் இருக்கின்றன? மறுவானந்தம், விஞ்ஞானம், மனோபிராண அன்னமயம். மறுவு ஆனந்தம் என்று பிரித்துக் கொள்ள வேண்டும். பொருந்திய ஆனந்தமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், மனோமய கோஷம், பிராணமய கோஷம், அன்னமய கோஷம் ஆகிய ஐவகை பெயர் பெற்று காரண சரீரத்திலிருந்து தூள சரீரம் வரை சொல்லப்பட்ட அந்த ஐந்து சரீரங்களும் இவ்வாறு ஐந்து கோஷங்களாக பெயர் பெற்று என்ன பெயர் பெற்று முறையே பெயர் பெற்று அன்னமயம் முன்பற்றி ஒன்றுக்கொன்று சூக்குவமாய் வருமா. அன்னமய கோஷத்தை முதலிலே வைத்துக் கொண்டு சொன்னோம் என்றால் ஒன்றுக்கொன்று சூக்குவமாக இந்த ஐந்து சரீரங்களும் இருக்கும். அன்னமய கோஷத்தை காட்டிலும் பிராணமய கோஷம் சூக்குவமானது, பிராணமய கோஷத்தை காட்டிலும் மனோமய கோஷம் சூக்குவமானது, அதை காட்டிலும் விஞ்ஞானமய கோஷம் சூக்குமம், அதை காட்டிலும் ஆனந்தமய கோஷம் சூக்குமம். ஆக அன்னமய கோஷம் அது தூள சரீரம், அது அன்னம் என்பது உணவு, உணவு உண்ண உண்ண நிலைபெற்று வருவது, தகுந்த இடைவெளிகளிலே தக்க முறையில் உணவை உண்டு அதன் மூலம் நிலைபெற்று வருவது இந்த தூள சரீரமாகிய அன்னமய கோஷம். இது உணவு மயமாகவே இருப்பது, ஆகவே இதை அன்னமய கோஷம் என்றார்கள். இதுதான் ரொம்ப தூளமானது, தூள சரீரம் என்றும் வழங்கப்படுவது இதுதான். இதை விட சூக்மமானது சூக்ம சரீரம், அதுதான் பிராணமய கோஷம் சொல்லப்படும். இதற்கு காரணத்தை நாம் உய்த்து உணரலாம். ஏனென்றால் அந்த சூக்ம சரீரத்தில் தான் அந்த கரணங்கள் உள்ளன. அந்த அந்த கரணங்களுள் ஒன்று அகங்காரம். அந்த அகங்காரம் தான் பிராணவாயுவை செலுத்தும் என்று இந்த தத்துவங்களை பற்றி சொல்லக்கூடிய இரண்டாம் சூத்திரத்தை மூன்றாம் அதிகரணத்திலே பார்த்தோம். பிராணவாயுவை இயக்குவது எது? அந்த கரணங்களுள் ஒன்றாகிய அகங்காரம். இந்த கருத்தை நாம பார்த்தோம். ஆகவே பிராணவாயுவை இயக்கக்கூடிய தத்துவம் உள்ளது சூக்ம சரீரம். ஆக இந்த சூக்ம சரீரத்தின் மூலமாகத்தான் பிராணவாயு இயங்குகின்றது. ஆகையினால் சூக்ம சரீரத்தை பிராணமய கோஷம் என்று வழங்கினார்கள். அவர் பிராணமய கோஷத்துக்கு முன்னாடி உள்ளது மனோமய கோஷம். அது நம்ம சிவஞான சுவாமி கொடுக்கின்ற அற்புதமான உரை விளக்கத்தினாலே நாம் மனோமய கோஷம் என்ற பெயரையும் உய்த்து உணரலாம். குணசரீரம் தான் மனோமய கோஷம், மூணாவது சரீரம் அதுதானே. குணசரீரம் தான் மனோமய கோஷம். என்ன குணசரீரம்? முக்குணங்கள்ல தான் அந்த கரணங்கள் எல்லாம் அடங்கி உள்ளன என்று சுவாமிகள் வந்து ஏற்கனவே ஒரு பாடல விளக்கம் கொடுத்தார்கள். ஆயு முக்குணங்கள் அந்த கரணங்கள் ஆதியெல்லாம் காயபத்தங்களாகி என்ற இடத்திலே அந்த விளக்கம் கொடுத்தார்கள். முக்குணங்களில் தான் அந்த கரணங்கள் அடங்கியுள்ளன. ஆகவே அந்த கரணங்களாகிய மனோன்னு சொல்லும் பொழுது இது மனம், மனதை தன்னுள்ளே, மனம் முதலிய அந்த கரணங்களை தன்னுள்ளே அடக்கிக் கொண்டிருக்கின்ற குணசரீரம். ஆகையினாலே அந்த குணசரீரத்தை மனோமய கோஷம் என்றார். மனம் முதலிய அந்த கரணங்களை குணசரீரம் தன்பால் அடக்கி வைத்திருப்பதனாலே குணசரீரம் மனோமய கோஷம் எனப்பட்டது. அப்புறம் விஞ்ஞானமய கோஷம். விஞ்ஞானமய கோஷம் வந்து கஞ்சுக சரீரம். ஏன்னா அது பெற்றவுடன் ஆன்மாவுக்கு அறிவிச்ச செயல்கள் முதலில் விளங்கியதை விட கொஞ்சம் நன்றாகவே விளங்குகின்றன. சமட்டி ரூபமாக பகுக்கப்பெறாமல் அறிவு விளங்கியது முதல் சரீரம் பெற்றவுடனே. இந்த இரண்டாவது சரீரமாகிய விஞ்ஞானமய கோஷம், அதாவது கஞ்சுக சரீரம் பெற்றவுடனே தான் வியஷ்டி ரூபமாக அறிவிச்ச செயல்கள் பகுத்துணர்வத்தக்க வகையிலே விளங்குகின்றன. அதனால கஞ்சுக சரீரத்தை விஞ்ஞானமய கோஷம் என்றார்கள். ஆனந்தமய கோஷம் காரண சரீரம், அது ஏன் அந்த பெயர் பெற்றதுன்னு சுவையான சுவாமியை விளக்கிவிட்டார்கள். அவர்களுடைய திருவாக்கின் மூலமாகவே ஆனந்தமய கோஷம் என்ற பெயர் காரண சரீரத்திற்கு ஏன் ஏற்பட்டது என்ற அந்த விளக்கத்தை அவர்கள் திருவாக்கின் மூலமாகவே நாம் பார்க்கலாம். கேவலத்தில் ஒன்றும் இன்றி நின்ற ஆன்மா, கேவலத்தில் போது கேவலாவத்தையில் என்று பொருள். கேவலத்தில் ஒன்றும் இன்றி நின்ற ஆன்மா, அதாவது கேவலாவத்தையில ஒரு சரீரத்தையும் ஆன்மா பெறல, ஆணவமலமே கதின்னு அதில் அழிஞ்சு கிடந்தது இல்லையா, அதுதான் சொல்றாங்க. கேவலத்தில் ஒன்றும் இன்றி நின்ற ஆன்மா மாயையில் அஞ்ஞனம் கலக்குண்ட பாகத்தை முதற்கண் பொருந்தி அறிவு இச்சை செயல்கள் பொதுமையான் அவ்வளவு விளங்கப்பெற்ற மாத்திரையே அம்மயக்க அறிவால் ஓர் ஆனந்தம் உண்டாக பெறுதலின் அகுது ஆனந்தமய கோஷம் எனப்பட்டது. ஆனந்தமய கோஷம் என்பது காரண சரீரம், அது வேறொன்று ஒன்று அனந்த தேவரால் கலக்குண்ட மாயைதான். அதை பெற்ற மாத்திரத்தில் ஒரு மயக்கம் அறிவு அதுக்கு விளங்கி அதனால ஒரு ஆனந்தம் உண்டாகுது. அதனால அந்த காரண சரீரத்தை ஆனந்தமய கோஷம் என்றார்கள். பார்த்தோம் ஏனைய சரீரங்களுக்கு வைக்கப்பட்ட அந்த பெயர் காரணத்தை நாம் சுவாமிகள் காட்டிய நெறிப்படி உய்த்து உணர்ந்து அறிந்து கொண்டோம். இப்ப சுவாமிகளுடைய பொழிப்புரை, காரண சரீரம் முதலிய அவ் ஐந்தும் அவ்வாறு மாயை நின்றும் தோன்றி ஆன்மாவுக்கு வடிவாய் முறையே ஆனந்தமய கோஷம் முதலிய ஐவகை பெயர் பெற்று ஒன்றற்கொன்று சூளமாய் நிற்க, அதாவது ஆனந்தமய கோஷம் முதல் சரீரத்திலிருந்து அஞ்சாவது சரீரத்துக்கு வந்தா ஒன்றுக்கொன்று சூளமா இருக்கும், அஞ்சாவது சரீரத்திலிருந்து முதல் சரீரத்தை நோக்கி போனா உள்ள இருக்கிற சரீரங்கள் சூக்கமா போய்கிட்டே இருக்கும். அதான் பாடல்ல ஒன்றுக்கொன்று சூக்கமாய் இருந்தது. அதனுடைய கருத்து விளங்கும்படியாக சுவாமிகள் வந்து பொழிப்புரை சொல்கின்றார்கள். அதனால சுவாமிகள் வந்து முதல் சரீரத்திலிருந்து அஞ்சாவது சரீரம் நோக்கி போகும்படியாக வைத்துக் கொண்டு ஒன்றுக்கொன்று சூளமாக இருக்கும் சொல்கின்றார்கள். ஒன்றுக்கொன்று சூளமாய் நிற்க கேவலத்தில் ஒன்றுமின்றி மலமாத்திரையாய் நின்ற ஆன்மா இவ் ஐங்கோசங்களில் அதுவதுவாய் வசிப்புண்டு ஏகதேசியாய் போக்குவரவு செய்து நிற்கும். அந்தந்த உடம்பை சாரும்பொழுது அந்தந்த உடம்பாகவே கிடந்து போக்குவரவு புரிந்து நிற்கும். போக்குவரவு புரிதல் என்பது அது சூக்ம சரீரத்தை சார்ந்த பிறகுதான் என்பதை நாம் ஏற்கனவே பார்த்தோம். ஏன்னா சூக்கும தேகியாகி தூள ரூபத்தின் மண்ணி சாக்கிரம் முதலாய் உள்ள அவத்தையுள் தங்கி எங்கும் போக்கோடு வரவும் எல்லாம் புரிந்து அப்படின்னு முந்தைய பாடல வந்தது, அதை வச்சுதான் பார்த்தோம் நாம். ஆக இவ்வாறு ஐந்து சரீரங்கள் ஆன்மாவிற்கு பொருந்தக்கூடிய முறைமையினை பார்த்தோம். அவற்றுக்குரிய வேறு வேர்களையும் அந்த வேறு வேர்களுக்கான விளக்கங்களையும் பார்த்தோம். சுவாமிகள் தான் ஏனையவும் காரணக்குரியாமாறு உய்த்து உணர்ந்து கொள்க என்று அறிவுறுத்தினார்கள். ஆனந்தமய கோஷத்துக்கு மட்டும் விளக்கிவிட்டு ஏனையவற்றுக்கு கண்டுகொள்ளும்படி அறிவுறுத்தினார்கள். ஏனையவற்றுக்கும் பார்த்தோம். இவ் ஐங்கோசங்களுக்கு வேறு வேறு பொருள் கூறுவார் மதங்களை எல்லாம் மறுத்தற் பொருட்டு இவ்வாறு எடுத்தோதி மாயை முதற்காரணமாகும் என்று கூறினார். இந்த ஐந்து சரீரங்களையும் ஐந்து கோஷங்கள் சொன்னா இப்படித்தான் சொல்லணும். ஆனந்தமய கோஷம் தொடங்கி அன்னமய கோஷம் முடிய இப்படிதான் சொல்லணும். இதை வேறு வேறு மாதிரி சொன்னா அது பொருந்தாது, அதை மறுப்பதற்காகத்தான் இந்த பெயர்களை எடுத்துவதி இவற்றுக்கெல்லாம் மாயை முதற் காரணமாகும்னு இங்கே ஆசிரியர் அருள் செய்துள்ளார். இந்த ஐந்து கோஷங்களையும் வந்து ஐந்து பறவைகளாக வர்ணிப்பார்கள் உபநிடதங்கள்ல. தைத்திரிய உபநிடதத்துல பிரம்மானந்த வள்ளி என்ற ஒரு பகுதியிலே இந்த ஐந்து கோஷங்கள், அதாவது இந்த ஐந்து சரீரங்களையும் ஐந்து பறவைகளாக சொல்வார்கள். அதுல வந்து ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு சரீரத்தையும் ஐந்து வகைப்படுத்தி, ஐந்து சரீரங்கள் அதுல ஒவ்வொரு சரீரத்தையும் ஐந்து வகைப்படுத்தி அந்த பறவைகளுடைய உறுப்புகளாக முகம் இறக்கை கால் அப்படின்னு சொல்லிட்டு உறுப்புகளாகவும் வர்ணிப்பார்களாம். ஆக ஒரு ஒவ்வொரு உடம்பும் ஒரு பறவை, பறவைன்னா அது உறுப்புகள் இருக்கும் இல்லையா. ஒரு சரீரத்தை பறவைன்னு வச்சுக்கிட்டு அந்த சரீரத்தையே ஐவகைப்படுத்தி பறவையினுடைய ஐவகை உறுப்புகளாக சொல்வார்களாம். இது தைத்திரிய உபநிடதத்திலே பிரம்மானந்த வழியிலே சொல்லப்பட்டுள்ளது, நம்ம பார்க்கணும். சுவாமிகள் இங்க வந்து குறிப்பு சொல்றாங்க எதனால அப்படின்னு சொன்னா இவை வந்து ஆன்மாவை விட்டு பிரிந்து விடுகின்றன, அதனால அவ்வாறு பறவைகள்னு வர்ணித்தார்கள் போலும். ஆன்மா வந்து நிமிடந்தோறும் அது கொல்லிவட்டம் கரங்கு, அதாவது காற்றாடி போலவும் கொல்லிவட்டம் போலவும் அவை சுழன்று கொண்டே வருவது போல பிறவியிலே சுழன்று கொண்டு வருகின்றன. ஆன்மாக்கு நிமிடத்தின் கண் சுழன்று வரும் என்ன சொன்னாங்கன்னா விரைவாக ஒரு பிறவி விட்டு இன்னொரு பிறவி நீங்கி சென்று விடும் ஆன்மா. அப்படி செல்லும் பொழுது இந்த பூ உலகம் மேலுலகம் கீழ் உலகம்னு இந்த தரையிலும் மேலையும் கீழுமாக கொல்லிவட்டம் போலவும் காற்றாடி போலவும் சுழன்று வருகின்றது. இது ஏற்கனவே வந்து இந்த நூலில் முன்னாடி சொன்னதுதான். மூன்று மனங்களை ஐந்து மனங்களாக விரித்து சொன்ன ஆசிரியர் சொல்வார், இந்த ஐந்து மனங்களாலும் இப்படி மூ உலகங்களுக்கும் ஆன்மா சுழன்று வருகின்றதுன்னு சொல்வார். அந்த பாடல் அடியே அப்படியே இங்க உரைநடையா பயன்படுத்தி சுவாமிகள் அருமையா எழுதுறாங்க. ஆன்மா இத்தரை கீழ் மேலும் கொல்லிவட்டம் கரங்கன, கரங்கு என்பது காற்றாடி, கொல்லிவட்டம் கரங்கு என நிமிடத்தின் கண் அலமரும்படி, அலமறுதல்னா சுழலுதல், நிமிடத்தின் கண் அளமரும்படி கொண்டு திரிதறல் பற்றி இவ் ஐங்கோசங்களை ஐந்து பறவையாகவும் அவற்றுள் ஒரே ஒன்றை ஐவகைப்படுத்து முகமுதலிய உறுப்புகளாகவும் வேதத்துள் உருவகம் செய்து உணர்த்தியவாறு என்க, என்று அரிய செய்தியை நமக்கு தருகின்றார்கள். இனி ஆன்மாவின் உண்மை உணர்தற்கு இவற்றை இங்ஞனம் பகுத்தறிதலும் ஒரு சாதனம் எனக் கொள்க. இந்த ஐந்து சரீரங்களை இப்படி பகுத்து நாம் அறிந்தால்தான், இவை ஐந்தும் சரீரங்கள் தான், இவற்றுக்கெல்லாம் ஆன்மா வேறானது என்ற உண்மையை நாம் உணர முடியும். அதாவது சரீரமே நாம் என்று வாழ்ந்து வருகின்றோம். அந்த மயக்க உணர்விலிருந்து நீங்குவதற்கு நாம் சரீரங்களுடைய இயல்பை, அவற்றினுடைய வகைகளை எல்லாம் ஆய்ந்து படிப்பது ஒரு இன்றிமையாத சாதனமாக உள்ளது என்ற ஒரு மிக மேலான ஒரு உபதேசத்தினை நமக்கு சுவாமிகள் இங்கே அருளியுள்ளார்கள். இவை மூன்று செய்யுளானும் பசுத்துவ உபாதியான் மறைப்புண்டு நின்ற அவ் அறிவு இச்சை செயல்கள் பின் ஒருபுடை விளங்கி அவத்தை போக்குவரவு முதலிய உறுதற்குரிய உபாதி குறுமுகத்தால் வசித்திட வருமாறு தெரித்துணர்த்தப்பட்டது. ஆன்மா வந்து தான் வசிக்கின்ற பொருளின் அளவு வியாபகம் பெற்று நிற்கும். விஞ்ஞானமய கோஷத்தை பெற்றால் அந்த அளவு தான் அதுக்கு அறிவு விளங்கும். சூக்ம சரீரம் பெற்றால் அது பெற்ற அளவிலே அறிவு விளங்கும். தூள சரீரத்தை பெற்றால் அது மனித பிறவியா விலங்கு பிறவியா எந்த மாதிரி தூள சரீரம் அந்த அளவுக்கு அதுக்கு அறிவு விளங்கும். ஆகவே தான் சார்ந்துள்ள பொருள் கருவியின் தன்மைக்கு ஏற்ப அறிவு விளக்கம் அடையும் என்பவற்றை அதை பற்றி கொண்டு அவத்தை போக்குவரவு அஞ்சவத்தை அடைதல் போக்குவரவு புரிதல் இவை எல்லாவற்றையும் விளக்கி அருளியுள்ளார் ஆசிரியர். இந்த மூன்று செயலாளர் அதாவது சரீரங்களை பெறுவதை சொல்லக்கூடிய செயல்கள், அசித்தர் வியாபகம் போல் வந்து கேவலாவத்தை சொன்னது அனாதி கேவலம், மாதையின் வயிற்றுள் பண்ணி பாடலில் இருந்து இந்த சரீரம் பெறுவதை சொல்லக்கூடிய இந்த மூன்று பாடல்கள் மூலமாகவும் இப்படி ஆன்மா வந்து சரீரம் பெற்று வினைகளை ஈட்டி போக்குவரவு செய்து ஒவ்வொரு பிறவியிலும் அப்படி அஞ்சவத்தை பட்டு கிடக்கின்ற அந்த இவற்றுக்கெல்லாம் காரணங்களை விளக்கி சொன்னவாறு சொல்கின்ற ஒரு நோக்கிலே இவ்வாறு அருள் செய்துள்ளார் என்று சுவாமிகள் இங்கே விளக்குகின்றார்.